அப்படிங்கிற பாடத்தலைப்பு. இந்த பாடத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 4:2. இந்த வேத பகுதியை வாசிக்குமாறு நாகர்கோவில் வந்திருக்கிறதான நம்முடைய அன்பு சகோதரர் நவீன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
மத்தேயு 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று.
இப்பொழுது 40 என்ற தலைப்பின் கீழ் தேவ செய்தியை கொடுக்குமாறு வேலூரிலிருந்து வந்திருக்கின்ற நமது சகோதரர் செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் அருமையான மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற யாவருக்கு கூட தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த 2 நாள் மாநாட்டை கூட தேவன் ஏற்படுத்தி உங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாக அடியான கொடுத்திருக்கிற இந்த மாபெரிதான கிருபிக்காக முதலாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் யாவருக்கு கூட என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் வெள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடியதான கிறிஸ்தேசுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சபையின் அங்கத்தினர் யாவரையும் அவருடைய அன்பையும் அவருடைய வாழ்த்துதலை கூட உங்கள் யாவருக்கும் நாம் இந்த மத்தியில் நாம் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப குறைவான நேரமா இருக்கு. இருந்தாலும் அதற்குள்ளாக நம்முடைய பாடத்தை நாம் தியானிக்க தேவனுடைய தம்முடைய வல்லமையினால் நம்ம நிரப்பே தேவன் நம்மை வழிநடத்துவாராக. தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக என்னாங்க தலைப்புகளை போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நாம் பார்த்துட்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். உதாரணம் தான், ஏன்னா அது சப்ஜெக்ட் எடுத்துக்கூடாது. இப்ப வந்து நமக்கு நாம் எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த ஒரு சமயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இப்ப நாம் அனைவரு கூட இன்னைக்கு நாம் மத்தியில் சகோதர சகோதரிகள் உடன்படிக்கை செய்துட்டு தொடர்ந்து கூட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக பிரயாசத்தோடு கூட வந்திருக்கக்கூடிய அவங்களுக்கு கூட அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் முன்பதாக இந்த உடன்படிக்கை செய்து அநேக வருடங்களாக கூட அநேக சத்திய பாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் கூட நாம் இந்த உதாரணத்தை வந்து பார்த்தோம்னா, எல்லாரும் உடன்படிக்கை பண்ணிட்டு அத்தனை பேருமே வந்து ஒரு நிமிடம் நாம் யாவரும் பரலோகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு நாம் வந்து நினைச்சிருக்கோம். பரலோகத்தில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தேவன் சொன்னார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கு, நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கு, அதுக்காக உங்களுக்கு என்ன மறுபடியும் உங்களை நான் இங்க அனுப்புறேன். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா 1 வீக், வித்இன் ஒரு வாரம். இந்த ஒரு வாரத்தில் நீங்க முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கலாம். சோ ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து எவ்விதமாக இருக்கும் என்பதை நாம் மனசுல இப்ப வச்சுட்டு அதை யோசித்தோம் அப்படின்னா இந்த கன்வென்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்குன்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். நாம் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு சகோதரம் மூலியமாகவும் இந்த பாடத்தின் வழியாகவும் அவர் நம்ம காமிச்சுக்கிறார். நம்ம என்ன செய்யணும், மீதியாக என்ன செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை அவங்க துரிதமாக செய்துட்டு எவ்வளவு டைமுங்க, எவ்வளவு டைம், 1 வீக்ல வந்துடணும் அப்படின்னு டைம் கொடுத்திருக்கிற மாதிரி இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம் கூட எப்படி இருக்குன்னா குறுகிய ஒரு காலகமாக இருக்கு. நம்ம சத்தியத்தை கேட்டு அதன்படியாக சீக்கிரத்தில் அந்த காலங்களை நாம் பிரயோஜனமாக நாம் படுத்துக்கொள்ள கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக என்று சொல்லி உதாரணமாக தான் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். சோ இப்ப நம்ம அந்த ஒரு நிலையில பார்க்கும்போது, ஏன்னா பரலோகத்திலிருந்து நிறைய கேமராக்கள் வந்து இங்க கண்காணிக்கப்பட்டிருக்கு, அதான் நான் சொல்லிடுறேன் முன்னாடியே வந்துட்டு. ஏன்னா நிறைய இந்த நியூ டெக்னாலஜியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால தூங்குறவங்க கூட நீங்க தூங்கலாம், ஏன்னா கேமரா வந்துட்டு கண்காணிச்சுட்டு இருக்குது, அதனால வந்துட்டு சொல்லிடுறேன். சோ வேதாகமத்தில் வந்து பார்க்கும்போது அந்த தலைப்புக்குள்ள முதல்ல நம்ம பாத்தீங்கன்னா 40 என்கிற எண் பைபிள்ல வந்துட்டு எத்தனை தடை வந்திருக்கு, ஹவு மெனி டைம்ஸ் இந்த நாற்பதுன்றது பைபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தனா எத்தனை வாட்டி இருக்கு நீங்களே சொல்லிடுங்க. ஹவு மெனி டைம்ஸ் 40 என்று சில பைபிள்ல சரி கணக்கான போட்டு பாருங்க எங்க 40 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் எடுத்து பார்த்தா எத்தனை 40 பைபிள்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை இருக்குங்க, எவ்வளவு இருக்குங்க? 40 40 நாள் உபவாசம் பண்ணார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, சவுல் 40 வருஷம், சாலமோன் 40 அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வந்தா சரியெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது 40 டைம் சொல்லிருக்கு, 40 times 40 அப்படின்னு சொல்றது 40 times சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 40 41 42 45 இப்படின்னு சொல்லி வேதத்துல வந்து பார்க்கும்போது எத்தனை அந்த டைம்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும்போது 145 times வெறும் 40 மட்டும் வேதாகமத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை இது நமக்கு தெரியப்படுத்துவதாக இருக்கு. இது என்ன காரியங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த 40 என்ற நம்பர்ஸ் ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொல்லிட்டே வரலாம். 40 அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இப்ப சொன்னீங்க, தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு வாங்க பாக்கலாம். கர்த்தராகியேசுக்கு உபவாசம் மட்டும்தான் தெரியுது, உபவாசம் உபவாசம் வர 40 நாள் வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் இருந்திருக்கிறாங்க. அடுத்து எஸ் 40 40 40 அந்த 3 40 அப்புறம் நோவா காலத்தில் வேலையை ஆயத்தம் பண்றதுல அது 120 years பட் 40 40 40 நம்ம முதல்ல 40 மட்டும் நம்ம பார்க்கும்போது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அப்ப இந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து வேதாகமத்தில் நம்ம பார்த்துட்டே வரோம். சரி இந்த 40 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணது மட்டும் எல்லாருக்கும் நிறைய ஞாபகத்தை நம்ம வச்சுட்டுக்கிறோம். ஆனா அப்படியே நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாட்டில் போயிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த 40 அப்படின்னு சொல்லக்கூடியது சரி 40 என்றால் சொன்னால் என்ன, 40 என்ன முதல்ல அது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் முதலாவதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சோதனையின் காலம் இல்லனா டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் அப்படின்னு ஒரு சோதனை நமக்கு ஒரு இல்ல ஒரு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு டெவலப்மெண்ட் அந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டைமுக்குள்ள நம்மளை ஆயத்தம் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். சரி 40 பத்தி நம்ம பார்த்துட்ட பிறகு இந்த 40 வச்சுட்டு 3 ராஜாக்கள் நம்ம பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபேமஸா நம்ம பிகினிங்ல சொல்லணும் அப்படின்னா முதலாவதாக சவுல் ராஜா, செகண்ட் தாவீது, சாலமோன் ராஜ். இத பத்தி கூட நிறைய பாடங்களை நம்ம படிச்சுட்டு இருப்போம். முதலாவது அந்த ராஜாவுடைய சவுல் ராஜா எந்த ஒரு அந்த நம்ம ஏஜஸ் அந்த சார்ட்ல வந்து பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா முதலாவது 40 எந்த ஒரு யுகத்துக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கிறோம், அதை ஒப்பிட்டு பார்க்கிறோம். எதுக்கு பார்க்கிறோம்? யூதயுகத்துக்கு. யூதயுகத்துக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். ரெண்டாவதாக தாவீது 40 சுவிசேஷ காஸ்பல் ஏஜ் பார்க்கிறோம். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் சாலமோன் மிலேனியல் ஏஜ் இல்லையா, மெசியாவுடைய யுகத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணி இந்த 3 யுகங்களுக்கு நாம கம்பேர் பண்ணி இந்த 40 40 விஷயத்தை நிறைய டைம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இன்று நாம பார்க்கக்கூடியதான அந்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷே உடைய லைஃப்ல எத்தனை ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்தாரு அதை குறித்து நம்ம பார்த்துட்டு அவர் லைஃப் பத்தி கொஞ்சம் தியானிக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு ஆண்டுகள் அவர் உயிரோட வாழ்ந்திருக்கிறார் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எத்தனை வருஷங்கள். வசனம் படிக்கலாம், உபாகமும் 34 அதிகாரம் 7 வசனம்.
மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான்.
மோசே வந்து மரிக்கிற போது 120 வருஷம் அவருக்கு வயசு இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த 120 வருஷத்தை கூட எத்தனை 40 நாம பிரிக்கலாம், எத்தனை 40 பாத்தீங்களா, 3 3 40 வந்து அதுல இருக்கிறத நம்ம பாக்கிறோம். அந்த 3 40 இன்று நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்கு நம்ம பார்க்க போறோம். இது முதல்ல இப்ப நம்ம ராஜாக்களுக்கு எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமோ அந்த 3 யுகங்களுக்கு நம்ம பார்த்தோமோ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அதே போல முதலாவதாக நம்ம வந்துட்டு இவருடைய லைஃப் கூட முதல்ல அதுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது மோசேய பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். அவர் எப்படி வந்தார் எப்படி இருந்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம யாத்ராகமும் 2 அதிகாரத்தில் அவர் குறித்து டீட்டெயிலா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் லைஃப் பத்தி வந்துட்டு அவர் வந்து பார்க்கும்போது எங்க வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்க பிறந்தார் எங்க வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எகிப்துல என்ன பண்ணிருக்காருங்க, எஸ் ஒரு அவர் இருந்த ஒரு பிறந்த ஒரு சூழ்நிலை எப்பேற்பட்ட ஒரு நிலையாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நிலைமையில அவர் பிறந்திருக்கிறார் அதை பார்க்கும்போது, இன்னைக்கு நாம் வந்துட்டு ஒரு சுயாதனமா நல்லா வந்து நம்ம பிறந்திருக்கிறோம், எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லாம பிறந்திருக்கிறோம். ஆனா அவர் பிறக்கும் போது என்ன ஒரு ப்ராப்ளம் அங்க இருந்துச்சு எகிப்துல, நம்ம பார்க்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு, அவர் பிறக்கும் போதே கத்தி கைத்தில வைக்கப்பட்டிருந்தது. ஆனா நமக்கு அப்படி இல்லை இல்லைங்களா. அப்ப அந்த ஒரு சூழ்நிலை அவர் பிறந்திருக்கிறார். ஆனா அப்பேற்பட்ட ஒரு நிலையில கூட மோசே வந்துட்டு எவ்வளவு காலம் தங்களுடைய தாயாரால பாதுகாக்கப்பட்டிருக்க காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எத்தனை மாதம், 3 மாதம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க இல்லைங்களா. அருமையான நம்ம சகோதரிகளுக்கு தான் தெரியும், ஒரு குழந்தைய வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தான் தெரியும். நைட் டைம்ல வந்து ஷிப்ட் போட்டு பாக்கணும் இல்லைங்களா, ரொம்ப நேரம் பாப்பாங்க, ரொம்ப அந்த பொறுமையை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு செட்டைன் லிமிட் வரைக்கும் தான், அப்புறம் பக்கத்துல என்ன பண்ணிடுவாங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நீங்க மட்டும் நல்லா குறட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, முதல்ல ஏந்திருங்க, உங்க ஷிப்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லைங்களா. பாருங்க 3 மாதம், 3 மந்த்ஸ் இல்லைங்களா. அந்த 3 மாதங்கள்ல எவ்விதமாக வந்து அவங்க கஷ்டப்பட்டிருப்பான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தன்னுடைய தாயார் வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு அவங்க வெட்டி போட்டிருக்கும் போது இவரு மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்கும் போது, இது நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப என்ன செய்திருக்காங்க, 3 மாதங்களுக்கு அப்புறம் வந்து இவங்களால என்ன செய்ய முடியல, அதை வந்துட்டு அவங்க வைக்க முடியல, அந்த குழந்தைய வந்துட்டு காப்பாற்றி வைக்க முடியல. அப்ப உடனே அவங்க என்ன செய்யறான் பார்க்கும்போது, அந்த குழந்தைய கொண்டு போயிட்டே செய்யறாங்க, வந்துட்டு அவங்க ஒரு நதியில வந்து விட்டுறாங்க. அப்படி விடும் போது தான் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, என்ன ஒரு விசுவாசத்தோட இல்லைங்களா, அவங்க தைரியத்தோட அந்த விஷயத்தை நீங்க யாத்திராகம் 2 அதிகாரம் நீங்க படிச்சுட்டே வரலாம். அப்ப அந்த குழந்தைய வந்துட்டு ஆற்றங்கள விடும் போது அது போயிட்டே இருக்கக்கூடிய உடனே வந்துட்டு யார் வராங்க, குமாரத்தி இல்லைங்களா. அப்ப பாத்துட்டு உடனே அவங்க சொல்றாங்க வந்துட்டு, அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரருக்கு சொல்லிட்டு அந்த ஒரு பெட்டியை திறந்து பாருங்க என்ன இருக்குன்னு பார்த்தா, உடனே சொல்றாங்க வந்துட்டு அங்கதான் சொல்லப்பட்ட அந்த குழந்தை ஆயுது அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் வந்து நம்ம பார்க்கவே இல்ல அந்த குழந்தை ஆயுதுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே அந்த குழந்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்லு பார்க்கும்போது, அவங்க வீட்டுல வளர்க்கிறாங்க. அப்ப வளர்க்கறதுக்கு யார் தான் வந்து தெரிந்து கொள்ளப்படுறாங்க, தங்களுடைய தாய் தான். இது பாருங்க நம்ம பாக்குறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப படிக்கிறதுனால இதெல்லாம் இது ஒரு பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது, இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா. அவர் வந்து பிறக்கணும், அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கரெக்டா விடணும், பார்வன குமார்த்தி வரணும், அவங்க எடுத்துட்டு போனோம், அவங்க சொந்த தாய் வந்து அவங்களை வளர்க்கறதுக்கு வரணும், இப்படி எல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு பிளான் பண்ண மாதிரி இருக்குது. ஏதோ நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்க்கும் போது, நிச்சயமாகவே கர்த்தர் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ஜீவியத்துல அப்படிதான் நடக்குது, அதை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, இது தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது தம்முடைய ஜீவியத்தை வந்து அவர் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணும் போது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சவுலா இருக்கும் போது அவர் எப்ப தெரிஞ்சுக்கினார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் போது, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும் போது, அவர் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவர் வந்து தமஸ்கோ நோக்கிட்டு அவர் ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து கர்த்தர் என்ன, உடனே ஒரு ஒளிய தரிசனமாகி அவர் வந்து தெரிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நாம் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றார் கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்ற வந்துட்டு 1 அதிகாரம் 15 வசனத்தில் நம்ம படிச்சு பார்க்கலாம். கலாத்தியர் 1:15,
அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன்,
பார்த்தீங்களா, தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். எப்போ எப்போ அழைத்தாருங்களா பாத்தீங்கன்னா, அதான் சொல்ற வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்று கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய முதிர் வயது இருக்கக்கூடிய சகோதர சகோதரி கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் கர்த்தர் எப்ப தெரிஞ்சிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது கருவில தெரிஞ்சிட்டார். ஆனா இப்ப நாம் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளப்பட்ட டைம் தான் வந்து பார்க்கும்போது இவ்வளவு வருஷமா இருக்கு. நம்முடைய ஒவ்வொருத்தர் லைஃப் அப்படித்தான், ஒரு சிலர் 40 இயர்ஸ், ஒரு 20 இயர்ஸ், இல்ல 25 இயர்ஸ், 30 இயர்ஸ், இந்த மாதிரி நம்ம டிஃபரெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இந்த உண்மையான சத்தியத்துக்கு வந்து உண்மையான தேவனை நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா அவர் எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறார் பார்க்கும்போது, தாயின் கருவு நிலையை நம்ம என்ன பண்ணிக்கிறார், தெரிஞ்சிருக்கிறார். அதை சொல்ற வந்துட்டு முதலாவது பார்க்கும்போது, இந்த மோசே வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்துட்டு எவ்விதமாக வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கான்னு பார்க்கும்போது கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இருந்தவர் இல்லைங்களா, அடிமைத்தனமா இருந்தவரை கொண்டு வந்துட்டு அரண்மனையில வளரத்தக்கதாக கர்த்தர் உயர்த்தி, அது மட்டுமின்றி அவருக்கு ஒரு பெரிய கிருபைன்னு பார்க்கும்போது உடனே வந்துட்டு அவர் யார் என்பதை கூட வந்து அவர் எப்படி புரிஞ்சிருப்பார் இல்லைங்களா. அவர் வந்து பார்க்கும்போது எப்படி வளர்ந்தார், வளர்க்கும் போது யாருடைய மகன் அப்படின்னு சொல்லி வளர்ந்தார் இல்லைங்களா. ஆனா ஆக்சுவலா அவர் யாருங்க, எந்த ஒரு சந்ததி அவர், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை வந்திருக்கிற ஒரு சந்ததி இல்லைங்களா. அப்படி இருக்கிற வந்துட்டு அவர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா, தாங்களுடைய முன்னோர்களை பற்றி அவர் என்ன பண்ணிருப்பாரு, நிறைய விஷயங்களை கற்று தெரிஞ்சிருப்பார். எப்படி, தாங்களுடைய தாயார் மூலமா நிறைய விஷயங்களை, ஏன்னா அவங்க கற்றுக் கொடுப்பதற்காகவே கர்த்தர் அவங்க ஆயத்தம் பண்ணது போல அவங்க லைஃப் ஃபுல்லா வந்துட்டு ஆபிரகாம் பத்தி, ஈசாக் பத்தி, யாக்கோபு பத்தி, அந்த கோத்திரங்களை பத்தி என்ன பண்ணிருப்பாரு, வந்து நன்றாக அதை படிச்சு நல்லா தெரிஞ்சிருப்ப நிறைய விஷயங்களை வந்துட்டு. ஏன்னா அரண்மனையில ஒரு பெரிய ஒரு படிப்பை வந்து இவர் படிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம பாக்கிறோம். இதை வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவர் என்ன செய்யறனு பார்க்கும்போது, முதலாவது அந்த 40 ஆண்டுக்குள்ள அவர் இருக்கும்போது உடனே தெரிஞ்சிருச்சு நாம் வந்துட்டு என்ன இங்க இருக்கக்கூடாது, அரண்மனையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான்னு பார்க்கும்போது அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ற எந்த ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அவர் முதல்ல பாக்குறார் ஒரு யூதனும் இன்னொரு எகிப்தியனும் ஃபைட் பண்ணிட்டு சண்டை போட்டு இருக்கும் போது உடனே இவர் போயிட்டு என்ன பண்றாரு என்ன அளவுக்கு பண்றாருங்க, ரெண்டு தட்டி தட்டி அமைச்சிருக்கலாம் இல்லைங்களா. அவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, எந்த அளவுக்கு அவருக்குள்ள வந்துட்டு அந்த வைராக்கியம், தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியத்தை வெளியில காமிச்சு அவரை கொன்ற போட்டார் அடிச்சு. அதிலிருந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருக்கும் இவரை பார்த்த உடனே ஒரு பயம், யாருக்கு, எகிப்திற்கு இல்ல யூதர்களுக்கு. இன்னொரு டைம் இவர் அப்படியே வராரு இல்லைங்களா, அப்படி வந்துட்டு இருக்கும் போது யூதர்கள் வந்து சண்டை பண்ணிட்டு இருக்காங்க, இவரை பார்த்த உடனே வந்துட்டு என்ன பண்றாங்க, இவர் போய் கேட்கிறாரு அவனை எப்படி அடிச்சு எகிப்தின் அடிச்சு அதே போல எங்களை அடிக்கிறதுக்காக நீங்க வரீங்களா, எங்கள் மேல உங்களை அதிகாரம் ஆக்குனது யார் அப்படின்னு சொல்றாரு. இது வசனங்களை மட்டும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, தயவு செய்து படிக்க வேண்டாம். அப்போஸ்தலர்கள் 7:23-36 உள்ள வசனங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 கட்டங்களையும் அங்க கொடுக்கப்பட்டதை பாக்குறோம். இப்ப ஒரு சில வசனங்களை மட்டும் அதுல படிக்க முடியாம நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 7:23, முதலாவது 40 ஆண்டுகளை குறிச்சு நம்ம படிக்கலாம்.
அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று.
பார்த்தீங்க, முதல் 40 இயர்ஸ் 40 ஆண்டுகள் வந்துட்டு அரண்மனை சீவியம் அப்படின்னு நம்ம வாய்ந்ததாக நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது 30வது வசனம்
40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முற்றடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார்.
ரெண்டாவது ஒரு 40 இயர்ஸ் வந்து அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன செய்திருக்கிறாங்க, ரெண்டாவது 40ல 40 வருஷம் வனாந்திரத்தில் போயிட்டு ஆடுகளை மேய்த்திருக்கிறார். பாத்தீங்களா, இந்த ஆடு மேய்க்கிற வேலை ரொம்ப ஒரு அனுபவத்தை, அது நமக்கு வந்துட்டு பொறுமையை தாய்மையா கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு விஷயத்தை அந்த ஆடு மேய்க்கிற விஷயத்துல வருது. ஏன்னா பிரதான மெய்ப்பன் என்ன செய்திருக்கிறார்களாம், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து பாருங்க அப்படியே சொல்றார், நானே நல்ல மெய்ப்பன் பாத்தீங்களா. இவங்களெல்லாம் வந்துட்டு அதே விஷயத்தை வந்துட்டு இங்க கற்றுக்கொள்ளதாக நம்ம பாக்குறோம். தாழ்மையையும் பொறுமையும் கற்றுக்கொள்றதுக்காக அந்த ஆடு மேய்க்கிற விஷயத்துல நம்ம வந்து பாக்குறோம். அதுக்கடுத்து அந்த 40 இயர்ஸ் எண்ட்ல வந்துட்டு உடனே வந்துட்டு நம்ம யாச்சிராக 3 அதிகாரத்தில் படிக்கிறது போல கர்த்தருடைய தூதனானவன் அங்கே தரிசனமாய் ஒரு சில காரியங்களை அவருக்கு சொல்றார். எவ்விதமாக அவர் என்ன செய்யணும் அந்த பணியை குறிச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷன் காமிச்சிருக்கிறார். இப்ப வந்துட்டு அவர் என்ன மறுபடியும் அவர் எகிப்துக்கு போயிட்டு தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு வேண்டிய ஒரு வழியை வந்து அங்க சொல்றார். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இன்னொரு 40 ஆண்டு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் 40 இயர்ஸ்ல பார்க்கும்போது அதே அப்போஸ்தலர் 7:36 நம்ம படிக்கலாங்க.
இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான்.
பாத்தீங்களா, மறுபடியும் என்ன செய்திருக்கிறாருங்க, ரிட்டன் எகிப்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடியதான அடிமையா இருக்கக்கூடிய தம்முடைய ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை அவர் மீட்டுட்டு வெளியில கொண்டு வர்றதுக்கு வேண்டிய ஒரு பணியில அவருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. அது பார்க்கும்போது எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த 40 ஆண்டுகள் ஆடு நல்லா மேய்ச்சி நல்ல பொறுமைய கற்றுக்கொண்ட பிறகு அதெல்லாம் தேறின பிறகு தான் பண்ணிருக்காருங்க, மறுபடியும் போயிருக்காரு. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்துட்டு தம்முடைய ஜனங்களை அவர் என்ன செய்யணும், வழிநடத்துறதுக்கு வேண்டிய ஒரு ட்ரைனிங் வந்து நாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். இத நம்ம ஒரு நிழலும் பொருளாக நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கம்பாரிட்டிவ் ஸ்டடி நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த விஷயம் கூட நம்ம வந்து பார்த்துருவோம். இப்ப மோசேவுடைய லைஃப் அந்த 3:40 நம்ம பார்த்தோம்னாக்கா, முதல்ல அவர் எங்க இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது எகிப்துல அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நன்றாக அவர் வளர்ந்திருக்கிறார். இப்ப முதலாவது யுகத்தை நம்ம பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பார்க்கும்போது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அப்ப முதல் வருகையில் வரும்போது கூட பார்க்கும்போது, அந்த யூத யுகம் முடிவுல எண்டிங்ல அவர் வந்திருக்கிறார். அப்ப வரும்போது கூட பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, அவர் யாருக்காகத்தான் வந்திருக்கிறாருன்னு சொன்னாரு. உங்களுக்காக அவர் வந்திருக்கிறார். என்ன செய்துட்டாங்க பார்க்கும்போது, இப்ப யூத ஜனங்களே இவர் மேல வந்துட்டு பயந்து இவரை காட்டி கொடுக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. அதே போலதான் பாக்கிறோம், சொந்த ஜனங்களால காட்டி கொடுக்கப்பட்டார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாக்கிறோம் இல்லீங்களா. அதை நம்ம பார்த்துட்டு அப்ப என்ன சொல்றாருங்க, யோவான் 1:11
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ எவ்விதமாக மோசே கூட லைஃப்ல நம்ம பார்க்கும்போது யூதர்களே அவரை காட்டி கொடுக்கிற அளவுக்கு இல்ல, அவரை வந்து அவருடைய பெயர் என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க, இவரு இது மாதிரி செய்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொலகாரர் அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட வந்து பார்க்கும்போது எவ்விதமான ஒரு சில நிந்தைகள் எல்லாம் அவர் என்ன பண்ணிருக்க பார்க்கும்போது, அவர் நல்லதான் செய்துட்டு அவங்களுக்காகத்தான் வந்திருக்கிறார், அவங்களை மீட்டுக் கொள்வதற்கு தான் வந்திருக்கிறார். ஆனா அவங்க என்ன செய்துட்டு வந்துட்டு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் என்ன சொல்றாங்க, வந்துட்டு அவர் இடத்துல என்ன ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அவரை சிலுவையில அறையணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு அருமையான ஒரு கான்செப்ட் வந்துட்டு அவரெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார், தேவனுடைய தெய்வீக திட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறார். அதே யோவான் 1:17 நம்ம 17 நம்ம படிக்கிறோம்.
எப்படி எனில், நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
அவர் கொண்டு வந்திருக்கிறார் கிருபையும் சத்தியத்தை வந்துட்டு அவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அதை கூட என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டு அவங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ஒரு நோக்கமே வேற. ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து முதல் அந்த வருகையிலே வரும்போது எப்படி வருவார் எதிர்பார்த்தாங்க, ராஜாவாக அவர் வருவார் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்ப்பதற்கு அப்படியே மாறாக நடந்து விட்டதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவர் எங்க வந்திருப்பார் எங்க வளர்ந்திருப்பார்னு பாத்தீங்கன்னா, இவங்களை மீட்கிற மாதிரியே ஒரு வார்த்தை கூட இவர் பேசல இல்லீங்களா. அவ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காரு, உங்களை ஒரு கணத்துல அறிஞ்ச நீங்க என்ன பண்ணுங்க, மறு கணத்தையும் அத தீமையோட எதிர்த்து நிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்றத பார்த்துட்டு ரொம்ப என்னாச்சு வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இவர் நிச்சயமா நம்மள மீட்டுக் கொள்ள மாட்டார் என்று சொல்லி ரொம்ப அவர் மேல வைராக்கியம் வந்துருச்சு. அவரை கொலை செய்யற அளவுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து அடுத்து நம்ம மோசே லைஃப்ல வந்து 40 அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காஸ்பல் சுவிசேஷகம் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரமேறி இப்ப அவர் மறுபடியும் கடைசி இருக்கக்கூடிய அந்த 40 நம்ம பார்த்து நம்ம சொல்லிட்டது போல இப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்க வந்து இருக்கிறார், 2 வருகையில இல்லீங்களா. அப்ப பாருங்க, மோசே வனாந்தரத்துக்கு போய் 40 என்ன செய்திருக்கிறாங்க, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறார் பார்த்தோம் இல்லீங்களா. அதான் சொல்றார் மத்தையில சொல்றாரு இல்லீங்களா, அவர் சொல்லும் போது நான் உங்களோடு கூட என்ன பண்ற, நான் முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லியிருக்கிறாருங்க, மகாபெரிதான ஒரு வாக்குத்தத்தை சபைக்கு ஒரு உறுதியை வந்து அவர் கொடுத்திருக்கிறது நம்ம பாக்கிறோம். அந்த சுவிசேஷ காலத்துல அந்த சபையை நன்றாக அவர் கூட்டி சேர்த்து அதுக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் கொடுத்து அருமையாக என்ன செய்திருக்கிறாங்க, வந்துட்டு அவரு வழி நடத்தி வந்திருக்கான்னு சொல்லி பாக்கிறோம். அடுத்ததாக நம்ம பாக்கிறோம், வனாந்திரத்தில் மறுபடியும் எங்க திரும்பி போறாங்க, எங்க போறாரு, மோசே எகிப்துக்கு போறார் இல்லீங்களா. அதான் பாக்கணும் மறுபடியும் செகண்ட் அந்த பிரசன்ஸ்ல இப்ப நம்ம வந்திருக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, சபை நிறைவடைந்து அதுக்கடுத்து இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பாக இல்லீங்களா. அப்ப நம்ம பாக்கிறோம் அந்த எகிப்திலிருந்து தலைச்சின் பிள்ளைகளை காப்பாற்றப்பட்டு அதுக்கடுத்து முழு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை கொடுப்பதற்காக விடுதலை நாயகனாக இன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் 2 வருகையில வந்திருக்கிறார் என்று சொல்லி கூட நாம் அநேக பாடங்களாக இன்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதை வந்து பார்க்கும்போது டைப் அண்ட் ஆன்டி டைப் இப்ப நம்ம பார்த்தது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நிழலும் பொருளாக நம்ம பார்த்தோம். ஆனா 3 நம்ம பார்க்கும்போது ஒரு இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு கேரக்டர் நம்ம கற்றுக்கொள்ள போறோம், இதுல இருந்து ஒரு என்ன கேரக்டர் கற்றுக்கொள்ள போறோம். நிறைய இப்ப வேதாகமத்தில் வந்து பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஹீரோஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லீங்களா. இப்ப அவங்க என்ன பண்ணிருப்போம், நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹீரோஸ் மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். எனக்கு இவர் பிடிக்கும், அவர் பிடிக்கும் வச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நிறைய பேர் உலகத்தார் வச்சிட்டு இருக்கிறாங்க இல்லீங்களா, எனக்கு அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அது போல வேதத்திலிருந்து கூட பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருத்தரும் நம்முடைய லைஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம். அப்படி நாம எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம லைஃப்க்கு வந்து லெசன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க, பழைய ஏற்பாடு நம்ம பார்த்தோம்னா நிறைய இருக்கிறாங்க இல்லீங்களா. நிறைய ஆபிரகாம் அப்படின்னு சொன்னால விசுவாசத்துக்கு தகப்பன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து யோபு இல்லீங்களா, யோபு எதுக்காக, சரி ஒரு வசனம் உங்களை காமிச்சுக்க போறேன், அவர் பொறுமையா இருந்தார்ன்றத நம்ம பார்க்கலாம் இல்லீங்களா. அது கூட நம்ம வந்து படிக்க போறோம். இது போல நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம் பார்க்கும்போது பாக்குறோம். அது மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டிலும் நிறைய வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரையும் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கும்போது இல்லீங்களா. பேதர் என்ன பேக்ரவுண்ட்ல வந்திருக்காருங்க இல்ல, பேதர் என்ன யூனிவர்சிட்டியில வந்திருக்கிறாரு, மீன் பிடிக்கிற யூனிவர்சிட்டியில இருந்து இல்லீங்களா. பாருங்க, ஒரு படிப்பறை இல்லாத கூட வந்து கொண்டு வந்து கர்த்தரை விதமாக பயன்படுத்திக்கிறான்றது வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கிட்டே நினைக்கணும். அப்ப வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சத்தியங்களெல்லாம் கொண்டு போகும்போது ஐயோ எங்களுக்கெல்லாம் படிப்பறிவே இல்லையே, எங்களை படிக்கவே வராது, நாங்க எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு போது இதெல்லாம் உங்களுக்கு உதாரணமா இருக்கிறாங்க இல்லீங்களா. ஆனா நல்லா படிச்சு ஒருத்தர் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லீங்களா, சவுலாக இருந்த விதமாக தெரிந்து கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நம்ம லைஃப்ல நம்ம வச்சிருக்கிறோம். அதே போலத்தான் இன்னைக்கு மோசேயோட லைஃப் கூட நமக்கு ஒரு பாடமாக எவ்விதமாக நமக்கு கற்றுக் கொடுக்க போறார். நம்ம விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா அப்ப முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த ஜீவியத்தை நம்ம பார்க்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் 40 ஆண்டுகள் நமக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்முடைய உடன்படிக்கையின் ஜீவியத்தில் இதை ஒரு வாட்டி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 340 340 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடன்படிக்கையிலிருந்து நம்ம ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் மரணம் பரியந்த வரைக்கும் இதை நம்ம கம்பேர் பண்ணிட்டு மூன்று பாகங்களாக நம்ம பிரிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டமாக நம்ம எடுத்து பார்க்கும்போது முதல் கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு நாம பார்த்தோம்னா இதே விஷயம்தான் அப்போஸ்தலருக்கு நடந்திருக்கு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படியாச்சும் அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை கொண்டு போனோம், அதுக்கு முக்கியமாக 12 தூண்களாக இவங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு தேவன் கொடுத்தக்கூடிய அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்துறதுக்காக அந்த வேலைகளை செய்வதற்காக அவர் இரவெல்லாம் செபித்து இல்லீங்களா பகலெல்லாம் அந்த வேலையை செய்துட்டு அவர் இருக்கிறார். ஆனா இவங்க கூட இருந்துட்டு எந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க தெரியுமா, இவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து செய்யற வேலைகளுக்கும் என்ன செய்யலுங்க, அவங்க பேச்சு கூட கொஞ்சம் கூட ஒத்துதான் இல்லைங்களா. சமாரியா பட்டணத்தில் அவங்க கடந்து போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுங்களா, சமையல்களை வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க வந்துட்டு அவங்க ஒண்ணுல நீங்க சும்மா சொல்லுங்க ஒரே வார்த்தை நாங்க என்ன பண்ணிடுறோம் இந்த பட்டணத்தை அழிச்சிடலாம் பாருங்க, அழிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க இல்லீங்களா, அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட பாருங்க அவங்களுக்கு வந்துட்டு இவர் என்ன அதை சொல்ல நீங்க என்ன ஆவி உடையவன்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல உங்களை அப்படின்றார் இல்லீங்களா. பாருங்க அந்த அளவுக்கு கூடவே இருக்கிறாங்க, கை கோத்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, பேசுறதெல்லாம் கேட்கறாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு கூட இவங்க நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாதல இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லைஃப்ல வந்துட்டு அந்த 40 ஆண்டுகள் என்ன பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லா சாப்பிடுறதெல்லாம் கிடைச்சிருக்கு. என்ன பண்ணிருக்காருங்க, முதல்ல அற்புதம் சொல்லுங்க பாக்கலாம், காணாம ஒரு கல்யாணம் அங்க கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாருங்க, திராட்சை ரசமா தண்ணீரா மாத்திட்டாரு சொல்லு. சரி அப்ப என்ன பண்ணி மாத்தின உடனே அவங்க சொல்றாங்க வந்துட்டு இது மாதிரி நாங்க ஒரு கல்யாணத்துல பார்த்ததுல லாஸ்ட்ல வந்து தண்ணியெல்லாம் ஊத்தி தான் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க, ஆனா இங்க வந்து எப்படி கொடுக்கறாங்க அப்படியே மாற்றி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்காங்க பாருங்க, ரொம்ப டேஸ்டான ஒரு திராட்சை ரசத்தெல்லாம் குடிச்சிருக்காங்க. அப்புறம் 5 அப்பங்கள் 2 மீன்கள் இல்லீங்களா, அது என்ன பண்ணிட்டாருங்க 5000 பேருக்கு வந்து பங்கிட்டார். இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டாங்க வந்துட்டு இவங்க இல்லீங்களா கூட வேறந்துட்டு. ஆனா என்ன செய்துட்டு இருக்கிற அந்த வேலையை வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, என்ன எதற்காக வந்து விஷயத்தை கூட அவங்களால கிரகிக்க முடியல. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த 40 இயர்ஸ்ல வந்து பார்க்கும்போது நமக்கு கூட அதே மாதிரி தான், நம்முடைய லைஃப்ல கூட அதே மாதிரி தான், ஒவ்வொருத்தரும் அந்த அனுபவத்தை பார்க்கும்போது அந்த 40 வருஷம் எப்படி வந்துட்டு அவரு அரண்மனைய ஜீவத்தில் இருந்தாரோ அது போல இன்னைக்கு நாம கூட எப்படி பார்க்கணும்னா நம்முடைய லைஃப்ல அந்த 53 பாடங்கள் அந்த பேசிக் ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டடி பண்ணும்போது நம்முடைய ஆர்வம் நம்முடைய சந்தோஷம் இல்லைங்களா எப்படி இருந்திருக்குதுங்க, எப்படி இருக்கு? இன்னைக்கு எல்லாம் வந்து புல்லட் ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய புல்லட் ட்ரெயின்ஸ் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இல்லைங்களா. அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னு சொன்னாலும் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. ட்ரெயின்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு வேகமா, ஆனா அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு. ஆனா இந்த ட்ரெயின்ஸ் அடுத்த ஸ்டேஷன் வந்து கதறதே இல்ல, போறதே இல்லை, அவ்வளவு ஸ்பீடா போய் டஃப்னு அப்படி ஆப்பாயிரு இல்லைங்களா. அப்ப முதல்ல அந்த 40 இயர்ஸ்ல பார்க்கும்போது சத்தியத்தை பத்தியெல்லாம் சொல்லும் போது இப்படி இருந்தது அப்படி இருந்தது, அதுக்கு வேண்டிய நிறைய வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்றக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த 40 இயர்ஸ் வந்துட்டு கத்துக்கொள்ளக்கூடிய ஸ்டேஜ் நிறைய வந்து. அடுத்ததாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு சொன்னார் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. அப்பதான் வந்து ஒருத்தரும் ஒருத்தர் பாக்குறாங்க இல்லைங்களா, இது தெரியாம போச்சே இப்படின்னு ஒன்று சொல்லையே இல்லைங்களா. நிறைய நம்முடைய லைஃப்ல கூட அப்படித்தான் வந்து இப்படின்னு தெரியல இல்லைங்களா அப்படின்ற மாதிரி அப்படி இல்ல. நாமெல்லாம் முழு வாஞ்சியோட தான் நாம என்ன பண்ணிருக்கோம் வந்திருக்கோம். ஆனா பாருங்க அந்த செகண்ட் ஸ்டெப்ல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களை அவர் வந்து வெளிப்படுத்தி ஆழமான காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தி இப்ப என்ன எதிர்பார்த்திருக்கிறான்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட வந்துட்டு எவ்விதமாக மோசே அந்த வனாந்தரத்துல அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஒரு வசனத்தை இப்ப படிக்கல, அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க. அந்த எகிப்து விட்டு அவர் வெளியேறும் போது சொல்லக்கூடிய விஷயத்த அருமையாக அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து விளக்குறாரு. ஹெப்ரியர் 11:24 படிக்கலாம், 26 வரைக்கும்.
இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
பாத்தீங்களா, எகிப்திலிருந்து சந்தோஷப்படுறத பார்க்கலாம், இதைதான் சூஸ் பண்றாரு வந்துட்டு அவரு. ஏன்னா தங்களுடைய ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறத வந்து பாக்குது, அவரால் ரொம்ப அது வந்து சகிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறார். இப்ப என்ன செய்யறாரு அடுத்த படி,
விசுவாசத்தினாலே அவன் அதிரசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்.
பாத்தீங்களா, நமக்கு சொல்லிட்டு இருக்குது வெளிப்படுத்தல் 18:4 என் ஜனங்களே அவளை விட்டு நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த சத்தம் ஒவ்வொருத்தருடைய அந்த மன காதுகள் அது விழும்போது ஒருத்தர் அதை கேட்டு இன்னைக்கு 14 பேர் கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க இல்லீங்களா. இது போல நாம் ஒவ்வொருத்தரும் அதை தெரிஞ்சு இன்னைக்கு தெரிஞ்சு நம்ம வந்திருக்கிறோம், எகிப்தை விட்டு வரணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை பாருங்க. இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணோம், உலகத்தை விடணும், உலகத்திலிருந்து விடணும். அதான் நம்ம கொரிந்தியர்ல படிக்கிறது போல 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 5:17.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவங்க எப்படி இருக்கிறாங்க, புது சிருஷ்டியாக. அப்ப புது சிருஷ்டியாக நாம் ஆவதற்காக நாம் என்ன பண்ணிருக்கிறோம், இந்த உலகத்தை வெறுத்து நாம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனா நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கு வந்துட்டு, இஸ்ரேல் ஜனங்க நடந்து போனது மாதிரி இல்லைங்களா. அவங்களுடைய பார்வையெல்லாம் எகிப்து மேலேயே பார்த்துட்டு பின்னால பார்த்துட்டு மூலம் நடந்து போன மாதிரி அவங்க நோக்கம் எல்லாம் இருக்கிறது போல இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா இல்ல, முழு ஒரு வாஞ்சியோடு கூட நம் தேவன் கொடுத்திருக்கிற அந்த பணிகளை செய்ய வாஞ்சியோடு கூட வந்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டிய இருக்கிறோம். ஆமா, அந்த புது சிருஷ்டியை நாம் விரும்புறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதான் சொல்ல வந்துட்டு அவரு எகிப்தின் வாழ்க்கையை வந்துட்டு அவரு விரும்பல, வனாந்தர வாழ்க்கையை தான் பண்ணிருக்க வந்துட்டு அவரு நேசித்திருக்கிறார், அதைத்தான் விரும்பி இருக்கிறார் பாக்கிறோம். அப்ப அதை விட்டு அவரு வெளியில வந்திருக்கிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகள், இப்ப நம்ம பார்க்கும்போது இதே போலத்தான் நம்முடைய ஜீவிதத்தில நாம செய்ய வேண்டிய இருக்கு. எகிப்தை விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்ட பிறகு மறுபடியும் அந்த எகிப்தை பத்தி என்ன செய்யக்கூடாதுங்க இல்லீங்களா. நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, வர்ணனை கொடுத்துருப்பாங்க, நிறைய டிசைன் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம், அதை செய்துட்டு இருந்தோம், இதை செய்துட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லீங்களா. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம பழைய சுவாவத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இருப்போம் நிறைய வந்து பார்க்கும்போது இல்லீங்களா. முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த சினிமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சில அதுல வஞ்சகம் நிறைய பேருக்கு வந்து. இன்னைக்கு கூட பாருங்க, எவ்வளவுதான் இந்த ட்ரூத்ல இருந்தாலும் அது ஒரு சில அந்த பாட்டுகளெல்லாம் எங்கோ தூரத்துல கேட்கும், ஒரு நிமிஷம் சுத்தமா இவங்க ஆஃப் ஆயிட்டு இருப்பாங்க, அவங்க யோசனை அங்க போயிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு திருப்பி ஞாபகத்துக்கு வரும், ஆமா நாம இப்ப வெளியில போயிட்டு வந்துட்டோம் இல்லீங்களா, இப்ப நாம புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லீங்களா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடிக்கடிக்கு அந்த எகிப்து ஞாபகப்படுத்தக்கூடியதான சில காரியங்கள் உள்ள வந்துட்டே இருக்கும். இப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்து நாம வெளியில எடுக்க வேண்டியதா இருக்கிறோம். நெக்ஸ்ட் நாம பார்த்த அந்த 2வது அவர் ஸ்டெப்ல வந்துட்டு அந்த ஆடைகளை மேய்க்கும் போது எவ்விதமான ஒரு அந்த கீழ்ப்படிதல அவர் கற்றுக்கொண்டார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதற்காக யோவான சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், வசனங்கள் 15-18 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அங்க அருமையாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அருமையாக சீஷர்களை சந்திக்கும் போது அப்ப ஒருத்தரை பார்த்து இல்லைங்களா ஒரு சில கேள்விகளை அவர் கேட்டார். அந்த கேள்விகளை கேட்கும் போது அருமையான மூன்று கேள்விகள் அங்க கேட்கறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது சொல்றார், யோனாவின் குமாரனாகிய பாத்தீங்களா பேதுரு போயிடுச்சு, இப்ப சீமோன் கேரக்டர் வந்து சொல்ற சீமோனே என் ஆட்டு குட்டிகளை பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்ற அந்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் 40 ஆண்டுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்றார் என் ஆடுகளை பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ், அநேக மாப்பிரதான சத்தியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு ஸ்டேஜ். பரலோகத்தின் சத்தியங்களுக்கு நமக்கே தெரியும் அந்த வெளிச்சம் இன்னைக்கு, அந்த சத்திய வெளிச்சம் இன்னைக்கு நமக்கு எப்படி கிடைச்சிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு அந்த சத்தியத்தை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அந்த சத்தியத்தின் கனிகளை நம்ம கொடுத்து அந்த கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. அப்ப என்ன கற்றுக்கொள்றோம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சத்தியத்தை நம்ம கேட்கறதுனால என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும், அந்த ஆடுகளை மேற்கிறது என்ன கற்றுக்கொள்ளணும். ஏன் பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் நடத்தணும், அதுக்காக என்ன கற்றுக்கொள்ளணும், இதுக்கு வந்துட்டு என்ன கற்றுக்கொள்ளணும் இல்லீங்களா, கீழ்ப்படிதல் இல்லீங்களா, பொறுமை தாழ்மை இதெல்லாம் வேணும் இல்லீங்களா. நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய அந்த கேரக்டர் இரண்டாவது அந்த ஸ்டெப்பில் தான் வந்துட்டு இதை கற்றுக்கொள்றதை நம்ம பார்க்கிறோம். இதே விஷயம் தான் முன்னாடி சகோதரர்ல கூட பேசிட்டாங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா, முதல் ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம், அவருடைய ஆரம்ப காலத்தை குறித்து அவர் சொல்றார். ரோமருக்கு எழுதும் போது 7வது அதிகாரம் வசனம் 15-19 மற்றும் 20.
எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்.
பாத்தீங்க ஆரம்பத்தில் சொல்றார், நான் எதை விரும்புறேன் அதை செய்யறதில்ல, வந்துட்ட நான் செய்யறதில்ல, நான் விரும்பாத நான் செய்துட்டு இருக்க. 19வது வசனம் படிக்கலாம் சார்.
ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன்.
பாத்தீங்களா விரும்பாத கூடிய தீமையே சொல்ற, செய்துட்டு இருக்க வந்துட்டு அதை நான் அப்படி செய்தனா நான் இல்ல எனக்குள்ள வாசமா இருக்கிற சத்தமே இல்ல. பாத்தீங்களா ரொம்ப அருமையா சொல்றாரு வந்துட்டு இல்லீங்களா. அப்ப இது போல அந்த ஆரம்ப கட்டம் பாருங்க, செகண்ட் ஸ்டேஜ் வந்து சொல்றாரு, ரெண்டாவது கட்டத்தில் சொல்றார் அருமையா சகோதரர் அதை பத்தி பேசினார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 13-14 சொல்றாரு வந்துட்டு,
சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை.
சொல்றாங்க அந்த செகண்ட் ஸ்டேஜ் பாருங்க, அவர் வந்து சொல்ற, நான் அதை பிடித்துக் கொண்டேன் சொல்லி நான் நினைக்கிறதில்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை
மறந்து
முன்னானவைகளை
நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு.
இது வந்து இரண்டாவது கட்டமான ஒரு ஸ்டேஜ். இது ஒவ்வொருத்துடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஓட்டத்தில் அனுபவப்படக்கூடியதான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு. அடுத்ததாக சொல்றார் 3வது பாருங்க வந்து சொல்லும் போது, இந்த பைனல் பார்ட்டி பத்தி நம்ம படிக்கும் போது இவருடைய லைஃப்ல பாருங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 2 தீமோத்தேயு 4:7-8
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
பாத்தீங்களா இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கன்ஃபார்ம் பண்றார் இல்லீங்களா, ஓட்டத்தை எப்படி முடிச்சிருக்கேன் நான், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுனால இப்ப என்ன சொல்ல கன்ஃபார்மா சொல்றார், எனக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்தய பொருள் என்ன பண்ண வந்துட்டு நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அந்த ஒரு உறுதி நமக்குள்ள இன்னைக்கு சொல்ல முடியுமா, அதான் வந்து ஒரு கேள்வியாக இனி நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறோம். ஆம்பரியமான சகோதர சகோதரிகளை, இது இரண்டாவது கட்டம் வந்து பாத்தீங்கன்னா எவ்விதமான ஒரு கட்டம் பார்க்கும்போது ஸ்டடி அண்ட் டெஸ்ட், ஸ்டடி அண்ட் டெஸ்ட் இல்லீங்களா. டே டு டே நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு அன்றாடு நம்ம வைக்கக்கூடிய அந்த சோதனையிலிருந்து மேற்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். யோபு லைஃப் பற்றி கூட பாத்தீங்கன்னா அதை சொல்லிட்டு யோபு பத்தி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இல்லீங்களா. யோபு வந்துட்டு ரொம்ப போராம பிடிச்சு வரா பாத்தீங்களா. அப்ப அந்த யோபு வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஜீவத்தை குறிச்சு அந்த பொறுமைக்காக நம்ம படிச்சு நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம் வந்துட்டானா. ஆனா வந்துட்டு பாருங்க, முதல் அவருக்கு வந்த அந்த சோதனையில அந்த சோதனை என்ன சொன்னாங்க வந்துட்டு, அவரு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்தியும் போயிடுச்சு, எல்லாம் காலி, பிள்ளைகள் கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் என்ன சொன்னாங்க வந்துட்டு, அவரு பாத்தீங்களா, அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா. கர்த்தர் கொடுத்தார். அடுத்ததாக வந்து சொல்றாரு பாருங்க, ரெண்டாவது ஸ்டெப்ல தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு வெளியில இது வரைக்கும் நடந்தது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நமக்கு இல்ல, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு, குடும்பம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்திருக்க. அதுல என்ன சொல்லிட்டாரு, கர்த்தர் கொடுத்தார். ஆமா, நிர்வாணமா வந்தா நிர்வாணமா நம்ம போகிறோம், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா பாருங்க, இப்போ மெதுவா எப்ப நம்முடைய சுயநலத்தை டச் பண்ணும் போது தான், அப்பதான் நமக்குள்ள இருக்க டொமாலுன்னு வெடிக்கும் வெளியில. அது வரைக்கும் தெரியவே தெரியாது நம்ம எப்பேற்பட்டவங்க, நம்ம கேரக்டர் என்ன. ஏன்னா டயலாக் உடனே மேல பேசியாச்சு இல்லைங்களா, ஆனா உள்ளத்துல எப்படி இருக்குன்றது வந்துட்டு வெளியில தெரியவே தெரியாது. பாருங்க, அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, சொரியும் போதுதான் ஸ்டார்ட் ஆகுது, கொப்பளங்கள் எல்லாம் வந்து வெடிக்கும் போதுதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அவர் பேசுறாரு வந்துட்டு என்ன மாதிரி வார்த்தையில பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க மூன்றாவது அதிகாரத்தை கூட நீங்க படிச்சு பார்க்கலாம். மூன்றாம் அதிகாரத்தை நீங்க பொறுமையா படிச்சுக்காங்க, ஒரு வசனத்தை மட்டும் இதுக்காக நீங்க படிக்கலாம். மூன்றாவது அதிகாரம் 11 வசனம், யோபு 3:11 வசனம்.
நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும்,
நான்
அழியாமலும்
அழியாமலும்
கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன.
என்ன சொல்றாரு இப்ப அவரு, பொறுமையா இருந்திருக்கிறாருங்களா இல்லீங்களா, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் இல்லீங்களா, அப்பதான் தெரியும் ஏன் என்ன வச்சிருக்கிறாரு, நான் ஏன் சாவல பாருங்க என்ன மாதிரி சொல்லிட்டாரு வந்து. அப்பதான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு லிஸ்ட் போட்டு அவருடைய கவலை துன்பம் எல்லாம் சொல்லி. ஏன்னா அவருக்கு உள்ள நடந்துட்டு இருக்குது, இப்ப வெளியிலலாம் இல்ல. அப்பதான் சொல்ற நிறைய விஷயங்களை வந்துட்டு, அப்ப நிறைய காரியங்கள் எப்பதான் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்னா, இந்த டெஸ்ட் ஒரு சோதனையின் காலம் இல்லீங்களா, வனாந்தர ஒரு காலம் நம்முடைய ஜீவிதத்துல வரும்போது தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் வருது. இப்ப தாங்க வந்துட்டு இருக்கிறது, மூன்றாவது ஸ்டெப்புக்குள்ள போகும்போது சாய்ஸ் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்குது, மூன்றாவது ஸ்டெப். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம நல்லா பரவாயில்ல இல்லீங்களா, எல்லாத்தையும் நம்ம ஜெயித்து நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் இந்த மூன்றாவது ஒரு ஸ்டெப்ல அந்த திருப்பி எங்க போக வேண்டியதா இருக்கு. நம்ம எங்க போகணும், மூன்றாவது. ஆமாங்க, இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தணும் இல்லீங்களா, எகிப்துல போய் அவங்களை கொண்டு வந்து வழி நடத்தி அவரை கொண்டு போன அந்த பைனல் ஸ்டெப் தான் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த மாதிரி இருக்கணும் அந்த ஒரு ஸ்டெப்ல நம்ம பார்க்கும்போது, மோசே சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் மோசே இல்லீங்களா. இப்ப பாருங்க, முதல் பாட்டியில அரண்மனையில எந்த மாதிரி ஒரு படிப்பு, எந்த மாதிரி ஒரு சாப்பாடு, எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிலாம் அவர் வாழ்ந்துட்டார். ரெண்டாவது 40 வனாந்திரத்துல இல்லீங்களா, 5-star ஹோட்டல் இருக்குமா அங்கெல்லாம் வனாந்திரத்தில் எந்த மாதிரி ஒரு ஜீவியம் பாருங்க. இப்ப அடுத்ததாக வந்து இந்த மூன்றாவது ஒரு கட்டத்துக்குள்ள போகும்போது தான் இங்க ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு நமக்கு வந்து நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதை நம்ம பிடிச்சுக்கிறோமோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு பாக்கிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய இருக்கிறோம். யாத்திராகம 4:10 வசனம் 10-12 வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த வந்து அங்க மோசே சொல்றத நம்ம பாக்கிறோம்.
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரை உமது அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான்.
பாத்தீங்களா, இவரை பக்கா எகிப்துல ட்ரைனிங் கொடுத்து, வனாந்திரத்துல ட்ரைனிங் கொடுத்து, இப்ப இவரு கொண்டு போய் அவங்கள மீட்டு கொண்டு வரணும்னு யார் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, நினைச்சு நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு நினைச்சு பாருங்க. வந்துட்டு இப்படிதான் சொல்லும் போது நமக்கு எப்படி இருந்திருக்கு, தேவன் சொல்லும் போது இல்லீங்களா, நாம நிறைய நேரங்கள நாம எந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கும் போது இவர் சொல்றார், நான் வந்து அதுக்கு எப்படி இல்ல, திக்குவாயு மந்தனாவு லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், நான் எப்படி நான் போறது அப்படின்னு சொல்றார். அதான் சொல்றார், அங்க வந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க தம்மை தாய்த்தி தேவனுக்கு முன்பதாக தன்னை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிற நம்ம பார்க்கிறோம். தம்மை தாய்த்து காண்பிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் இல்லைங்களா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கிறார். அதனாலதான் வந்துட்டு தேவனை அவரு என்ன பண்ணிருக்கிறாருங்களா, அவர் சொல்றார், தேவனை அவரு பார்த்திருக்கேன் இல்லீங்களா, தரிசித்திருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரியும், பாடங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, முறை நமக்கு பார்த்திருக்கிறோம். என்னாகமும் 20 வசனம் 10-12.
மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது.
இப்ப இங்க நமக்கு பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மோசே லாஸ்ட் என்னாச்சு பாத்தீங்கன்னா, எங்க இவர் போக வேண்டிய இருந்துச்சுங்க, கானான் தேசத்துக்கு வழி நடத்தி கொண்டு போன மனுஷன். இது இங்க பைனல் நமக்கு சொல்ற வந்துட்டு, அதாவது ரெண்டு சாய்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும்போது, நம்ம எப்பேற்பட்ட சாய்ஸ் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா எங்க போகலாம் பாத்தீங்களா, அதை சொல்றாரு. இப்ப நம்ம கீழ்படுகிறோமா இல்லையா? ஐயோ அண்டவர, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, இவங்க சொன்ன வார்த்தையில நான் மறந்துட்டு இப்படி பண்ணிட்டேன், இவங்க தான் இப்படி இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இவங்க காரணம், அவங்க காரணம், எங்க வீட்டார காரணம் இல்லீங்களா, எங்க சொந்தக்கார காரணம், பக்கத்து வீட்டுக்காரர் காரணம், அதனால நான் ஓடாம போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதனால டிஸ்டர்ப் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? லாஸ்ட் பார்க்கும்போது கனி கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லீங்களா? கலாத்தியர் 5 அதிகாரம் நம்ம 22-23 எல்லாம் பார்க்கும்போது, ஆவியின் கனியோ அது போல 9 கனிகளையும் நாம அந்த பைனல் ஸ்டேஜ் அதான் சொல்ற யோவான் 15 அதிகாரத்தில் 5 கூட பார்க்கும்போது, நீங்கள் எப்பேற்பட்ட கனி கொடுக்கணும் சொல்றாரு, வந்துட்டு மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இது பைனல் ஸ்டேஜ் பார்க்கும்போது கனிகளை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆனா அதுக்கு மாறாக கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு சிறிய ஒரு மேட்டிமை வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லீங்களா? பாருங்க, சாத்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு சொல்லும் போதெல்லாம் ஒரு 3 சோதனைகள் எல்லாம் வைக்கும் போது இல்லீங்களா, லா சொல்ற வந்துட்டு எனக்கு கால நீ என்ன பண்ணலாம், வீழ்ந்துட்டு நமஸ்காரம் பண்ணனா, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன் இல்லீங்களா? இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இவனுக்குள்ள பாருங்க, சாத்தான் பத்தி நம்ம பார்க்கும்போது தன்னை உயர்த்துக்கினது மேட்டுமே சிந்தைக்காக நமக்கு தெரியும். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14 அதிகாரம் வசனம் 15,
ஆனாலும்
13-13
வானத்துக்கு ஏறுவேன்,
நான் வானத்துக்கு
ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே.
பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கிடைச்சிருக்கிறது சேட்டன் தான். எவ்விதமாக தன்னை மேட்டிமைக்கு ஆக்கிட்டு தேவனுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்திலிருந்து தள்ளப்பட்டானோ அதே போலதான் இன்னைக்கு நம்மக்கூடிய நிலை அப்படி ஆகாத படிக்கு மேட்டிமை சேர்ந்த இல்லைங்களா, அப்படி நமக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு பாக்கிறோம். அடுத்து நம்ம பாக்கிறோம் மீகா 6 அதிகாரம் 8 வசனம், 6:8.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து.
நீங்க நியாயம் செய்து, நியாயம் செய்து
இரக்கத்தை சிநேகித்து.
அண்டர்லைன் பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு இரக்கத்தை நம்ம சிநேகிக்கணும். அடுத்து
உன் தேவனுக்கு முன்பாக,
உன் தேவனுக்கு முன்பாக
மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல்,
பாத்தீங்களா, மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல்
வேற என்னத்தை கர்த்தர்
பாத்தீங்களா, வேற என்ன உங்ககிட்ட கர்த்தர் கேட்கிறார், மனத்தாழ்மையா நடப்பதை இல்லாமல் தேவன் கொடுத்திருக்கூடிய அந்த பணியில மனத்தாழ்மையாக பொறுமையாக அந்த ஓட்டத்துல நம்ம நடந்து தேவன் வச்சிருக்கிற அந்த ஓட்டத்தை இல்லாமல் வேற நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார். இன்னொரு விஷயம் கூட படிச்சிடலாம், ஹீப்ரூஸ் எபிரேயர் 6 அதிகாரம் வசனம் 4-5-6.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும்,
பாத்தீங்களா, இந்த பைனல் ஸ்டேஜ்ல நம்ம எல்லாம் வந்துட்டு நிறைய சத்தியங்கள் எல்லாம் வந்து கேட்டுட்டு நிறைய வளர்ச்சி அடைந்த பிறகு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மேட்டிமையான ஒரு சிந்தை தான், மேட்டிமையான ஒரு சிந்தை. அதுக்காக சொல்ல வந்துட்டு நீங்க ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு
பரம ஈவை ருசி பார்த்தும்
பார்த்து
பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்க கூடாத காரியம்
பார்த்தீங்களா. ஆம் சகோதர சகோதரிகளே, இது போல ஒரு நிலைக்கு நாம் போகாத படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடியது நமக்கு தெரியும். தேவனுடைய தெய்வீக திட்டம் நன்றாக நமக்கு தெரியும். அநேக பாடங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அதன் பற்றியெல்லாம் வந்துட்டு என்ன ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் தெரியும். நம்ம எப்படி ஜீவிக்கணும்னு தெரியும். என்ன கனிகளை நம்ம கொடுக்கணும்ன்றது தெரியும். எல்லா விஷயத்தையும் நம்ம காண்பித்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு நிலையில நாம் மறுபடியும் மறுதளித்து போனா நமக்கு என்ன நடக்கும் பாத்தீங்களா? அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படாத படிக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான இந்த மாப்பெரிதான இந்த அழைப்பை நாம் பெற்றுக்க நாம் யாவரும் கூட இதை நாம் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு புதிதாக வந்திருக்கூடிய சகோதர சகோதரர்கள் கூட தங்களுடைய ஓட்டத்தில் பொறுமையாக ஓடி தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நம் யாவருக்கும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாராங்க. தேவன் தாமே இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்ப்பையும் ஆசீர்வதித்து நம் யாவரையும் நம்முடைய இருதயங்களை அவர் வழிநடத்தி நம்மளை சத்தியத்தின்படியாக ஜீவிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.